بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே ஹவாரிஜிகள் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை எடுப்பதற்கான ஒரு நோக்கத்தை ஆரம்பமாக நான் சொல்லிக்கொள்கிறேன். நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக கடந்த கால பிரிவுகளுடைய பெயர்கள் உபயோகப்படுத்தப்படுவதை காண்கிறோம். எல்லோருமே கடந்த கால பிரிவுகளுடைய பெயர்களை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பதை நம்ம காண்கிறோம். எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அடிக்கடி இந்த முஅ்தஸிலாக்கள், ஷியாக்கள், ஹவாரிஜிகள், அதேபோல் அஷரியாக்கள், இந்த மாதிரி மாத்ருதியாக்கள் என்ற பெயர்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இப்படி உபயோகப்படுத்தப்படுகின்ற இந்த நேரத்தில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில பெயர்களை அல்லாவும் ரசூலும் தான் இந்த பெயரை சொன்னார்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் என்ன செய்கிறது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மௌத்தசிலா என்ற புதாரணமாக மௌத்தசிலாக்கள், அவர்கள் வழிதவறியவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோமாக இருந்தால், சில மக்களிடத்திலே அது எப்படி போய் பதிந்திருக்கிறேன்னா, மௌத்தசிலா என்பது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன ஒரு வார்த்தை என்பது போல் என்ன செய்திருக்கிறது, போய் பதிந்திருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் காரணமாகவும், இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் கொள்கையில் மாற்று கருத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பிரிவிட பெயரை என்ன செய்வது பயன்படுத்தக்கூடிய அந்த பொதுத்தன்மை என்ன செய்கிறோம் கூடுதலாக நம்ம பார்க்கிறோம். தனது கொள்கைக்கு மாற்றமாக இருந்தால் அதுக்கு எதிராக என்ன செய்யறது, ஒரு பேச்சை பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலே நம்ம நிறைய என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கட்டாயம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம தெளிவாக இது யாரை குறித்து பேசப்படுகிறது, எப்பொழுது நம்ம அந்த கொள்கையில் உள்ளவர்கள் என்று பேசலாம் என்பது பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருக்க வேண்டும். இமாம் ஷாத்பி அவர்கள் தனது நூலில் யாத்திசாம் என்ற ஒரு நூல், அந்த நூலை அவர் எதுக்கு எழுதினார் என்று சொன்னால், எப்படி இஸ்லாமிய அடிப்படைகளை புரிந்து கொள்வது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக எழுதினார். அதில் ஒரு முன்னுரை எழுதுகிறார். அந்த முன்னுரையில் அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நான் ஹவாரிஜிகளை போய் எதிர்த்து பேசினால், ஹவாரிஜிகளை போய் எதிர்த்து பேசினால் என்னை அவர்கள் ஷியா என்கிறார்கள், நான் ஷியாக்களை போய் எதிர்த்து பேசினால், ஷியாக்களை போய் எதிர்த்து பேசினால் என்னை நாசிபி என்கிறார்கள். நாசிபி என்று சொன்னால் அலி ரலிக்கு எதிரானவர், அலி ரதியுல்லாஹ்வுக்கு எதிரானவர். நான் யார்கிட்ட போய் எதை பேசினாலும் அந்த இயக்கத்துள்ளவர், அந்த இயக்கத்துக்கு வெளியுள்ள என்ன பேர் இருக்குது அந்த பேர் என்ன செஞ்சிடறாங்க, எனக்கு என்னை சொல்லி விமர்சிக்கிறாருன்ற ஒரு பக்கத்துக்கு என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. அப்போ ஒவ்வொருவர்கிட்ட நான் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவன் போல் என்ன செய்து இருக்கிறது, ஆனால் நான் பேசுவது குர்ஆனும் சுன்னாவும், நான் பேசுவது குர்ஆனும் சுன்னாவும், ஆனால் எல்லா மக்களிடத்திலும் ஒவ்வொரு பிரிவுடைய பேர் என்பது சாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இமாம் ஷாஃபி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதாவது இன்கான ஹுப்பு ஆலி முஹம்மத் ரஃப்தன் ஃபல் யஷ்ஹதி தகலானு அன்னி ராஃபிதியுன். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை மஹப்பத்து வைத்தல், நபிகளாருடைய குடும்பத்தோடு நேசம் வைத்தல், இதில் மிதமிஞ்சி அளவு கடந்து போய் அந்த அதாவது எல்லை தவறி போனவர்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், யாருன்னு சொல்கிறோம், ஷியாக்கள்னு சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தில் நேசம் வைத்து அந்த நேசத்தில் எல்லை கடந்து போய் அவர்களை வந்து ஒரு அவர்களுடைய தரங்களுக்கு மேலாக கொண்டு போய் வைத்ததுனால தான் நாம் அவர்களை என்ன செய்கிறோம், ஷியாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னதில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை நேசித்தால் வழிகேடுன்ற அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை ஆழமாக நேசிக்கின்ற பொழுது அந்த நேசத்தில் கொஞ்சம் மிதமிஞ்சி போகிற மாதிரியான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது இமாம் ஷாஃபி ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்கான ஹுப்பு ஆலி முஹம்மத் ரஃபுதன், முகமதுடைய குடும்பத்தை நேசிப்பது தான் நான் ஷியாக்காரர் என்று விமர்சிப்பதற்கு காரணமாக இருந்தால், இமாம் ஷாஃபிக்கு அப்படி ஒரு விமர்சனம் வந்தால், இமாம் ஷாஃபி சொல்கிறார் எப்படி, முகமதுடைய குடும்பத்தை நேசிப்பதுதான் என்னை ஷியாக்காரர் என்று நீங்கள் விமர்சிக்க காரணமாக இருந்தால், மனித ஜின் வர்க்கத்தார்கள் சொல்லட்டும், நான் ஒரு ஷியாக்காரர் என்று சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார். ஃபல்ய ஷஹதி சகலான் அன்னி ராஃபிதியுன், இன்கான் அஹுப்பு ஆலி முஹம்மது ரஃபுதன் ஃபல்ய ஷஹதி சகலான் அன்னி ராஃபிதியுன். முகமதுடைய குடும்பத்தை விரும்புவதுதான் ராஃபிதியா கொள்கை, ஷியா கொள்கை என்றிருந்தால் இந்த உலகமே என்ன சொல்லட்டும், நான் ஷியாக்காரர் என்று சொல்லட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். இதில் அர்த்தம் என்ன? பேர்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை நோக்கி சூட்டப்படுவதனாலோ விமர்சிக்கப்படுவதனாலோ அவர் அந்த அமைப்பை சார்ந்தவர் என்று ஆகிவிடக்கூடியதில்லை. அது இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு அந்த விஷயத்தில் சொல்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் இப்போ நான் சொன்ன இமாம் ஷாத்திபியுடைய செய்தி. இது மாத்திரமல்ல, இமாம் இப்னு தைமியாவுக்கு நான் சில முன்னுரைகள் கூடத்தில் சொல்வதற்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரியாக நமக்கு முரண்படுகிற நேரத்தில், நம்மளோடு உடன்படாமல் இருக்கிற நேரத்தில், கடந்த கால இஸ்லாமிய அமைப்புகளுடைய அந்த பிரிவுகளுடைய பெயர்களை எடுத்து விமர்சிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தவறு கிடையாது. அந்த பண்பு இருந்தால், அந்த சிஃபத்து இருந்தால் நம்ம சொல்லத்தான் வேண்டும். ஆனால் இது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, அது போகக்கூடாது என்பதனால் நான் இதை சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இமாம் ஷாத்திபி. இமாம் ஷாத்திபி என்பவர் சொல்லப்போனால் குர்ஆன் சுன்னாவை எடுத்து முன்வைப்பதில் மிக முன்னிலையில் இருந்த ஒரு மார்க்க அறிஞர்கள் ஒருவர். அப்போ அவரே முன்னுரையில் என்ன எழுதுறாரு, என்னை அங்கே போனால் இந்த அமைப்புன்றான், இயக்கத்தை சொல்லலை, கொள்கை பிரிவு, இந்த முத்தசிலான்றாங்க, ஷியாக்கள்ன்றாங்க, ஹவாரிஜன்றாங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. இமாம் ஷாஃபி என்ன சொல்கிறாரு, நான் முகமதுடைய குடும்பத்தை நேசிப்பதான் நான் ஷியா கொள்கையில் இருப்பதற்கு என்னை விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஷியாக்காரர் தான் என்று என்ன செய்து கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள், எனக்கு அது ஒரு பிரச்சனை அல்லன்னு அவர் சொல்கிறார். இமாம் இப்னு தைமியா ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, அதாவது மின்ஹாஜுல் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை என்ன செய்கிறாரு அவர் எழுதுகிறார். அதாவது மின்ஹாஜ் என்று சொல்கிற அந்த நூலுடைய பேர் என்னன்னு சொன்னால், நான் பேரில் தவறிழைக்கிறேன் நினைக்கிறேன், மின்ஹாஜ் என்ற அந்த நூலுடைய அந்த அடிப்படை என்னன்னு சொன்னால், ஒப்பிட்டு பேசுகிறார். ஷியாக்களுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் அது, ஷியாக்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நூல் அது, அது முக்தசரா சுருக்கமாகவும் வந்திருக்கு, பெரிய நூல். அந்த மின்ஹாஜ் என்ற நூலில் அவர் என்ன செஞ்சார்ன்னு சொன்னால், ஷியாக்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்துக்கும், அதாவது அல்லாமல் யார் யாரையெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ, முஆவியா ரதியல்லாஹு விமர்சிப்பாங்க, இப்படி நிறைய நபித்தோழர்களை விமர்சிப்பாங்களே, அந்த விமர்சனங்களை எல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்வார்ன்றா அவங்ககிட்ட கேள்வி கேட்பார். இப்போ உதாரணமாக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் மகன் வந்தது பெரும் குற்றமாக இருந்தால், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஹசன் வந்ததும் குற்றம்தான், இப்படி இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி என்ன செய்வார், அவர்கள்ட்ட கேள்வி கேட்பார் ஷியாக்கள்கிட்ட. இப்போ இதில் யார் விசாரணை கூண்டில் நிறுத்தப்படுறார் அதிகமாக, இப்போ அப்படி அந்த தோரணையில் புத்தகம் எழுதினா யார் விசாரணை கூண்டில் நிறுத்தப்படுவார், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்போ அலி செஞ்சதும் பிள்ளை தானே, அப்போ அலி செஞ்சதும் பிள்ளை தானேன்னு என்ன செய்வார், பிள்ளைன்னு சொல்ல வரல, அவர் ஒப்பிட்டு கேள்வி கேட்பார். இதனால் இமாம் இப்னு தைமியாவுக்கு ஒரு விமர்சனம் வந்தது, எப்படி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் எல்லை கடந்து போனால் அவர்களுக்கு என்ன பெயர் வச்சுக்கிறோம், ஷியாக்கள், அலியை எதிர்ப்பதில் எல்லை கடந்து போனால் அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நாசிபியான்னு சொல்லுவாங்க, எப்படி நஸ்பண்ணுவாங்க, நாசிபியாக்கள் அப்படின்னு விமர்சிப்பார்கள். அலிக்கு அதாவது எதிராக போறதுல எல்லை கடந்தால் அவர்கள் நாசிபியாக்கள், அலிக்கு சார்பா போறதுல எல்லை கடந்தால் அதுல ஷியாக்கள்னு சொல்லுவாங்க. இப்னு தைமியாவுக்கு என்ன பதிவு செய்யப்படுகிறது, இவர் நாசிபியா கொள்கையை சேர்ந்தவர் அப்படின்ற குறிப்பு என்ன செய்யுது, யாரால பதிவு செய்யப்படுகிறது, இஸ்லாமிய மார்க்க அறிஞர் ஒரு சிலரால் பதிவு செய்யப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல் ஷேக் நாசிருதீன் அல்பானி அவருக்கு என்ன பதிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னால், இவர் முர்ஜியா கொள்கையை சார்ந்தவர், இவர் முர்ஜியா கொள்கையை சார்ந்தவர் அப்படி என்ற சில குறிப்புகள் யாரால பதிவு செய்யப்பட்டது, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களால் பதிவு செய்யப்பட்டது. அவருடைய இந்த அளவுக்கு என்று சொன்னால் இது பெரும் பெரும் கேள்வியாக வருது, ஷேக் சாலிபின் ஃபௌசான்ட்டு, ஷேக் இப்னு பாஸ் எல்லாம் கேள்வியாக வருது, ஷேக் அல்பானி முர்ஜியாவா, இந்த கொள்கை சார்ந்தவரா, ஈமான் கூடாது குறையாது என்று சொல்லக்கூடிய கொள்கை சார்ந்தவரா, இப்படி என்ன கேள்வி வருது. இப்போ நான் இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்கப்படுத்துறேன், விமர்சனம் என்கின்ற இந்த பகுதி இருக்குதே இதில் ரெண்டு இருக்குது, ஒன்று உண்மையாகவே அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட வழிகேடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற அமைப்பில் இன்று உருவாகியவர்கள், இன்னொன்று இதை உள்நோக்கமாக எடுத்து பயன்படுத்தி எல்லோருக்குமே என்ன செய்யறது, இதை உபயோகப்படுத்துகின்றவர்கள், இந்த ரெண்டும் என்ன செய்கிறது இருக்கிறது என்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உள்நோக்கமாக பயன்படுத்தி தனக்கு எதிராக வந்த இவரை என்ன செய்யலாம் அப்படி என்பதற்காக வேண்டி ஒரு பிரிவுடைய பேரை போட்டோடனே மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, அதுக்கேற்ற மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிப்படையில் தவறான எடுகோலை எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வரலாற்றில், அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இப்போ நான் யாரை சொன்னேன், இமாம் ஷாஃபியை சொன்னேன். அதுபோல் அதாவது பின்வர்ந்தர்கள் இமாம் இப்னு தைமியாவுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரிக்கு, இமாம் புகாரி அதாவது குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா என்கின்ற அமைப்பில் விமர்சனம் போய்கொண்டிருந்த காலம், குர்ஆன் படைக்கப்பட்டது. இன்றைக்கு எங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு மசாலாவாக தான் என்ன செய்கிறது தோன்றுகிறது. ஆனால் அன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையுடைய உருவம் அதை எடுத்தது. குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா, எந்த அடிப்படையில்? இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை படைக்கப்படவில்லை அப்படி என்பதுதான் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வார்த்தை என்பது வெளியாகக்கூடிய ஒரு அம்சம், எனவே அது என்னது படைக்கப்பட்டது தான் அப்படி என்று சொன்னார்கள் இந்த மூத்தசிலா பிரிவினர்கள். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இமாம் புகாரி என்ன செஞ்சார்னு சொன்னால், மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிற நோக்கத்தில் ஒரு வேலை செஞ்சார். இப்போ நம்ம குர்ஆனை ஓதுறோம், ஓதினா இந்த சவுண்ட் யாருடது? சவுண்ட் எங்களுடையது தான். நாங்கள் குர்ஆன் ஓதினா சவுண்ட் எங்களோட தான். குர்ஆனை எழுதுகிறோம், எழுத்து யாருடையது? எங்களுடையது தான். அப்படி என்ன, எமது எழுத்தும் எமது பேச்சும் படைக்கப்பட்டதா இல்லையா? படைக்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன செஞ்சார்னா, இமாம் ஷாஃபி, அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்பட்டதல்ல, நாம் ஓதக்கூடியவைகள், நாம் எழுதக்கூடியவைகள் குர்ஆன்லிருந்து படைக்கப்பட்டவைகள் என்றார். மக்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தானே, இதை பிரித்து அறிஞ்சிக்கிறது. இந்த கஷ்டத்தால் இஸ்லாமிய அறிஞர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இப்படி பிரித்து பேச வேண்டாம், இப்படி பிரித்து பேச வேண்டாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்பட்டதில்லைன்னு மட்டும் சொன்னால் என்னது போதுமானது, இப்படி பிரித்து பேச வேண்டாம்னு சொல்லியிருந்தார். ஆனால் இமாம் புகாரி உறுதியாக பிரித்து பேசினார், அது உறுதியாக என்ன செஞ்சார், பிரித்து பேசினார். சிரியாவில் அதாவது இமாம் அதாவது அந்த சிரியாவுக்கு போகிறார், மார்க்க விஷயங்கள் எடுத்து சொல்வதற்காக இமாம் புகாரி சிரியாவுக்கு போகிறார். பெரும் க்ரௌடு, பள்ளியெல்லாம் 70,000-80,000 பேர் அங்கே பயான் கேட்கறது அல்லது ஹதீஸ், இமாம் புகாரி ஹதீஸ் சொல்ல அந்த ஹதீஸ்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் மஜ்லிஸ், அது பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் மஜ்லிஸ். என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னா, ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு இமாம் புகாரிகிட்ட, குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையான்ட்டு கேள்வி கேட்குறாரு. இமாம் புகாரி எப்படி பதில் சொல்லுவார், பிரித்து தான் என்ன செய்வார், பதில் சொல்வார். அந்த பதிலை சொன்ன உடனேயே அங்கே பிரபல்யமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர் முஹம்மத் பின் யஹ்யா அஸ்-ஸுஹுலி, அவர் சொல்கிறாரு, இவர் ஒரு பிதத்துக்காரர், இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பிதத்தான வேலை என்ன செஞ்சிட்டாரு, செய்து விட்டார். அதனால் அந்த மஜிலிஸுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ அவர்கள் யாரும் என் மஜிலிஸுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். யார மஜலிஸுக்கு? இமாம் புகாரியுடைய மஜலிஸுக்கு. இமாம் புகாரிக்கு இப்போ என்ன பெயர், மூத்தசிலா கொள்கைக்கு சார்பான விஷயத்தை சொன்னார் என்பது அவருடைய பெயராக அந்த இடத்துல அமையும். உடனே இந்த தீர்ப்பை சொன்ன உடனே அந்த மஜலிஸ்லேருந்து முதலாவது எழுமின யார், இமாம் முஸ்லீம். யார் எழுமினார், இமாம் முஸ்லீம். நான் அந்த மஜலிஸுக்கு தான் என்ன செய்வேன், போவேன், அவரோட தான் போவேன்ட்டு இவர்கிட்ட படித்த எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இமாம் புகாரியோட வந்து என்ன செஞ்சார், சேர்ந்தார் இமாம் முஸ்லீம். அதனால தான் வரலாற்றில் என்னது அவர்கள் இருவரும் புகாரி முஸ்லீம் என்று சேர்த்து பேசப்படுவதற்கான காரணங்கள் இது உண்டு. புகாரிட்டிருந்து நிறைய செய்தி இமாம் முஸ்லீம் அறிவிச்சிக்க மாட்டார், ஆனால் வரலாற்றில் நிறைய என்ன செய்வார், சேர்த்து பேசப்படுவதற்கான காரணங்களில் இது ஒன்று என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்களுடைய பார்வையில் இது பொறாமையின் காரணமாக நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த நாட்டில் நடக்குது, ஒரே ஊரில் நடக்குது. இமாம் முஹம்மது இப்னு யஹ்யா அஸ்-ஸுஹுலி இமாம் புகாரியை விட மூத்தவர், அறிவிலையும் மூத்தவர், அதன் காரணமாக நடந்தது. ஆனால் இமாம் புகாரி என்ன செய்வார்னா, தன் சஹீஹுல் புகாரியில் ஹத்ததனா முஹம்மத் அப்படின்னு சொல்லுவார், எனக்கு முஹம்மத் சொன்னார். யார் அந்த முஹம்மத்? முஹம்மது இப்னு யஹ்யா அஸ்-ஸுஹுலி. யார் இவரை விமர்சித்தாரோ அவரை தான் என்ன செய்கிறாரு, அதில் சொல்கிறார். இந்த செய்திகள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் சொன்னால், விமர்சனங்கள் என்று வருகிற நேரத்தில் நம்ம தெளிவாக என்ன சப்ஜெக்ட் இதில் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி அதை உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நிறைய குர்ஆன் சுன்னாவுடைய பெயரில் தவறான எடுகோலாக நல்ல கொள்கையில் உள்ளவர்களுக்கும் இந்த பெயர்கள் என்ன செய்து உபயோகப்படுத்தப்படுது. இறுதியாக ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவை நீங்கள் அஹ்லு பிதா அதாவது விதத்துவாதிகள் இடத்துல கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த நாடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த நாடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த நாடு இந்த சவுதி அரேபியா தான், அதுக்கு ஹதீஸ் வச்சுக்கிறான். அப்போ எங்கிருந்து ஆதாரம் காட்டுறாங்க, இது வழிகட்ட கொள்கை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவில் இருந்து கொண்டு சொன்னார்கள், கிழக்கை காட்டி, மதீனாவில் இருந்து கொண்டு கிழக்கை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே தான் அதாவது கர்ணு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும். நஜித்திலிருந்து ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும். இங்கே தான் ஃபித்னா என்ன செய்யும், உருவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கு பக்கமாக காட்டினாங்க. மதீனால இருந்து கிழக்கு பக்கமாக காட்டினா ரியாதை குரோஸ் பண்ணும். எதை குரோஸ் பண்ணும்? ரியாத் அந்த பகுதியை குரோஸ் பண்ணும். குரோஸ் பண்ணால் முதலாவது அகப்படுறது முகமது இப்னு அப்துல் வஹாப். யார் அகப்படுறது? முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமுல்லாஹ் அகப்படுவார். எனவே அதுவும் நஜித் தான். ரசூலுல்லாஹ் எப்படி நஜித் என்று சொல்கிறாங்களோ அதே நஜித் தான் இதையும். இன்னொன்று சொல்லுவாங்க, அதுக்கு நம்மளை மனசில் பதிய வைக்கிற மாதிரி இன்னொன்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் சொன்னால், ரியாதுக்கு பேர் நஜித். இதையெல்லாம் விளங்கி வஹாபிகள் என்ன செஞ்சிட்டாங்க, அப்துல் அசீஸ், கிங் அப்துல் அசீஸ் ஆட்சி எடுத்த உடனே பேரை மாற்றிடுவோம் அப்படின்ட்டு ரியாதன்னு மாற்றி விட்டாரு. லேண்டா பேர் நஜித் தான். பேர் என்ன? நஜித். மற்ற ஏரியாக்கெல்லாம் பேர் மாற்றாமல் வச்சுட்டு நஜிதை மட்டும் ஏன் பேர் மாற்றினாரு? ஞாபகம் இல்லையா? இல்லையா, இவ்வளோ ஏரியாவுக்கு பேர் மாற்றாமல் இதுக்கு மட்டும் பேரை மாற்றி ரியாத் பூஞ்சோலை அப்படின்னு வச்சுட்டாரு. அது என்ன பூஞ்சோலையாவா இருக்குது, சரியா? அப்படி என்று சொல்லி என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு நஜித் என்று பேர் இதுக்கு தான் வந்து ஆதாரம் எங்கிருந்து இப்போ ஹதீஸில் இருந்து என்ன செய்து வருது, ஹதீஸில் இருந்து வருது. இன்னொரு கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் புஷ்ராவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்மாராயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. அப்போ தமீம் கோத்திரத்தில் உள்ள பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன செய்யலை, வேண்டாம்னு சொல்கிறாங்க. ரசூல் அங்கே ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அதை சுமக்க வேண்டி வரும், அதில் கஷ்டம் இருக்கும் என்பதனால வேண்டாம்ன்னாங்க. அப்போ ரசூலா சொன்ன, இவங்க ரெண்டு பேரும் நன்மாராயத்தை வேண்டான்ட்டாங்க, நல்ல செய்தியை வேண்டான்ட்டாங்க, நீங்கள் ஏற்றுக்குங்கன்னொன்னே யமனில் இருந்து வந்த அபு மூஸா அஸ்ஸரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் எந்த கூட்டம்? தமீம் கோத்திரம். தமீம் கோத்திரம் தான் முகமது இப்னு அப்துல் வஹாப் அத்தமீமி. தமீமி வந்து என்னது? முகமது அப்துல் வஹாப் அத்தமீமி. இன்றைக்கு நீங்கள் சவுதி அரேபியா போனால் பார்க்கலாம், அவங்க சொல்றது தமீமி தமீமி என்று என்ன செய்யும் நிறைய இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, எச்சரித்து இருக்கிறார்கள். இப்போ நினைச்சு பாருங்க பாவம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியை எடுத்து வழிகேடு என்ற அம்சத்துக்கு தான் கண்ட அளவுகோலை எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எஞ்ச மாட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு அம்சமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதனால் அன்புள்ள சகோதரர்களே, எப்பையும் நம்ம ஒரு விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும். லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மு, உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை நீங்கள் தொடர வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாஇக கான அன்ஹு மஸ்ஊலா, பார்வை கேள்வி அதே போல இதயம் எல்லாமே விசாரிக்கப்படும் அல்லாஹ்விடத்தில் அப்படின்னு அல்லாஹ் உத்தர சொல்றேன். எங்களுக்கு நம்ம ஒன்றை படிக்கணும், படிக்காம இருந்தால் குற்றம், அது ஒரு அம்சம். ஆனால் படிக்காமையும் இருந்து தீர்ப்பு சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம், அது மிகப்பெரிய குற்றம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீர்ப்பால் விளையக்கூடிய விஷயங்கள் வந்து சாதாரணமானதல்ல, தீர்ப்பால் விளையக்கூடிய விஷயங்கள் வந்து சாதாரணமானதல்ல. இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு விஷயங்களை தேடுவது எதற்காக தெரியுமா? தீர்ப்பண்டா ரெண்டு விதமான தீர்ப்பு இருக்குது, இது வழிகேடு, இது குஃப்ர், இது பிழை, இது சரி என்ற ஒரு அம்சம். இன்னொன்று இவர் நரகவாதி சொர்க்கவாதி என்று சொல்கிற அம்சம், இவர் நரகவாதி சொர்க்கவாதி என்று சொல்கிற அம்சம். ரெண்டுக்கும் இல்மு முக்கியம், இரண்டுக்கும் அறிவு முக்கியம், அறிவு இல்லாமல் சொல்லக்கூடாது உண்மை. ஆனால் இந்த நரகவாதி சொர்க்கவாதி என்ற அம்சம் இருக்கிறதே, நீ இஸ்லாமிய வரலாற்றில் எந்த அறிஞர்கள் எடுத்து பார்த்தாலும் தேவையில்லாமல் அதில் ரிசர்ச்சில் என்ன செய்யலை, இறங்கலை. கொள்கை ரீதியாக முரண்பட்டவர்களிலேயே வரலாற்றில் நீங்கள் கூடுதலாக பார்க்கலாம். ஒரு காலகட்டம் இமாம் இப்னு தைமியாவுடைய காலகட்டம், இமாம் இப்னு தைமியாவுடைய காலகட்டம் எல்லா பிரிவும் ஒன்று சேர்ந்து எதிர்த்த காலம். அந்த காலத்தில் கூட இமாம் இப்னு தைமியா சொல்வார், என் முரண்பாடு எவ்வளோ இருந்தாலும் யாரை நான் காஃபிர் என்ற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கொண்டு போக மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? இறைவனிடத்தில் அவருக்கு அல்லாஹ்வுடைய உதிர் என்ன செய்யலாம், அந்த இடத்துல இருக்கலாம். உதிர் ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு காரணம் அந்த இடத்துல இருக்கலாம். எனவே நான் இங்கே வழிகேடு, இது குஃப்ர், இதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவருக்குரிய தீர்ப்பு அது எனது கையில் உள்ளது என்று யார் சொல்கிறாரு? மாம் இப்னு தைமியா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறி இஸ்லாத்தில் யார் இருக்கிறான்னு இப்போ டவுட் ஆகிக்குது. இஸ்லாத்தில் எது எல்லா விஷயத்திலும் ஒரு ஆள் வெளியே போயிடுறாரு, எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு ஆள் வெளியே போயிடுறாரு என்கின்ற ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில்தான் ஒரு சில விஷயங்கள் தொடராக விளங்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைத்தேன். அதில் ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம் தான் இந்த ஹவாரிஜிகள் சம்பந்தமான அம்சம். மிக பிரதானமான அம்சம் தான் இந்த ஹவாரிஜிகள் சம்பந்தமான அம்சம். இன்றைக்கு நிறைய இது உபயோகப்படுத்தப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஹவாரிஜ் என்ற வார்த்தை வந்து நிறைய உபயோகப்படுத்தப்படுவதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது? குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக ஹவாரிஜ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக ஹவாரிஜ் என்ற வார்த்தை என உபயோகப்படுத்தப்பட்டது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தில் 1980களில் இந்தியாவில் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில், 1950களில் இலங்கையில் பரகாதேனி என்ற ஊர்களில் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலையும் முதலாவது யூஸ் பண்ண தெரியுமா? வஹாபிகள் ஹவாரிஜிகள். வஹாபிகள் ஹவாரிஜிகள். ஏன் ஹவாரிஜன் யூஸ் பண்ண படிச்சிருமா? ஊரெல்லாம் அமைதியாகிக்குது, ஊரெல்லாம் ஒத்துமையை தோற்றத்தில் இருக்குது, நல்லா இருக்கிற ஊரில் ஃபித்னா என்ன செஞ்சிட்டாங்க, உண்டாக்கிட்டாங்க, இந்த சமுதாயத்துக்கு எதிராக எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க, யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வயதவுன அஹ்லல் அவுசான். முஸ்லிம்களோடு சண்டை பிடிப்பார்கள், காவிர்களை விட்டு விடுவார்கள். அப்போ இந்த 50-80களெல்லாம் தௌஹீத் ஆரம்பித்த நேரத்தில் யாரோட சண்டை பிடிச்சாங்க? கொள்கை பேசுகிற நேரத்தில் முஸ்லிம்களோடு. பார்த்தீர்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை சிபத்து இருக்குது. ரெண்டாவது போட்டாங்க என்ன தெரியுமா? யகூலூன மின் கவுலி ஹைரில் பரியா. குர்ஆன் சுன்னா சிறந்த நபியுடைய வார்த்தைகளில் சிறந்த வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்கள். குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள் ஆரம்பத்தில் என்ன பேசினாங்க? குர்ஆன் சுன்னா அப்படிதான் பேசினாங்க, சிறந்த வார்த்தை தான் பேசுவாங்க. இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹி சொன்ன, ஹுதஸா உல் அஸ்னான் சுஃபஹா உல் அஹ்லாம். இளைஞர்களாக இருப்பார்கள். கொள்கை பேசுறதுல மிச்சம் தீர்வமா இருந்த யாரு? இளைஞர்கள். யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள். குர்ஆனை ஓதுவார்கள். வலா யுஜாவிசன் தராக்கையும், தொண்டைக்குழியை தாண்டாது, தொண்டைக்குழியை தாண்டாது அப்படி என்ற வார்த்தைகளை சொன்னார்கள். இப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து வைத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹவாரிஜிகள் என்று என்ன செஞ்சாங்க? யாருக்கு யூஸ் பண்ணாங்க? குர்ஆனை சுன்னாவை பேசக்கூடியவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணாங்க. நீங்கள் அந்த நிறைய எழுத்துக்களை பார்க்கலாம், நீங்கள் அது மாதிரி நிறைய ஆய்வுகளை எழுத்துக்களை பார்க்கலாம். இப்போ என்ன நிலைமை? இப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் இது என்ன நிலைமை என்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த வட்டம், இந்த விஷயம் உபயோகப்படுத்தப்படுகிற நேரத்தில் நாங்கள் மிகவும் உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் அது பிழை, உபயோகப்படுத்தக்கூடாதுன்னா அது பிழை. ஆனால் உபயோகப்படுத்தப்படுகிற அந்த வட்டம் விசாலமாக்கப்படுறது இருக்கே, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற அமைப்பில் எல்லா விஷயங்களுக்கும் உபயோகப்படுத்தப்படுவது யாருடைய அமலை கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? யார் தீர்ப்பு சொல்கிறாங்களோ அவங்களோட அமல்களை என்ன செஞ்சிடும், கொண்டு போய் அழித்து விடக்கூடிய வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ இன்றைக்கு இந்த அந்த அணுகுமுறை அதிகரித்தால் என்ன செய்யும் என்றால், உண்மையை விளங்கப்படுத்துறன்றது மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்யும் ஏற்படும். உண்மையை விளங்கப்படுத்துவது என்பது கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். யூதர்களை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம் தெரியுமா? காதியானிகளை பார்த்து சொல்லுவோம். யூதர்களை பின்பற்றுகிறார்கள், காதியானிகளை பார்த்து சொல்லுவோம். ஆனால் யூதர்களை நீங்கள் தான் பின்பற்றுறீங்க அப்படின்றது காதியானிகள் ஒரு தீர்ப்பு சொல்வார்கள். எந்த தீர்ப்பு சொல்லுவோம்? மெயின் எதை நம்ம சொல்லுவோம் அதை சொல்வார்கள். நாம் என்ன சொல்லுவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி வரமாட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர்னு சொல்லுவோம். அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், குர்ஆன் ஒரு வசனம் வருது, மூசா அலைஹி ஸலாம் வந்த உடனே மக்கள் பேசுகிறாங்க, யூசுஃபுக்கு பின்னால் நபியே வரமாட்டேன்னு சொன்னீங்க, இதோ மூசா அலைஹி ஸலாம் வந்து விட்டார், இப்படித்தான் நிறைய பேரை அல்லாஹு தஆலா வழிதவர செய்கிறான், இப்படித்தான் நிறைய பேரை அல்லாஹ் வழிதவர செய்கிறான். எப்படி? யூசுஃப் அலைஹி ஸலாம் வந்துட்டார், மரணிச்சிட்டார், இனி அல்லாஹு தஆலா எந்த நபியை என்ன செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான் என்று அந்த மக்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தான். அப்போ சொல்கிறார், நீங்கள் இப்படி சொன்னீங்களே, யூசுஃபுக்கு அப்புறம் நபி வரமாட்டான்னு சொன்னீங்க, இந்த மூசா வந்துட்டாரு சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படித்தான் அல்லாஹு தஆலா அதிகமான பேர் என்ன செய்கிறான், வழிதவர செய்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சமுதாயம் எந்த சமுதாயம்? யூத சமுதாயம். அவங்க தான் சொன்னாங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் நபி வரமாட்டாங்கன்ட்டு. இன்றைக்கு நபி வர மாட்டாங்கன்னு சொல்கிற சமுதாயம் யார்? ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்கள் யூதர்களை அணுவணுவாக என்ன செய்வீர்கள், பின்பற்றுவீர்கள். அப்போ யூசுஃபுக்கு பிறகு நபி வரமாட்டார்னு சொன்ன சமுதாயம் யூத சமுதாயம். அந்த சமுதாயத்தை அணுவணுவாக பின்பற்றுறது யார்? இப்போ இந்த வசனத்தை எடுத்தா நீங்கள் தான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் இப்படித்தான் நிறைய பேரை வழிதவர செய்கிறான்னு வேறு அல்லாஹ் சொல்லிக்கிறானே, அதை எடுத்து சொல்லி சொல்வதை பார்க்குறோம். இப்போ என்ன செய்கிறது? நாங்கள் ஹதீஸ்கள் எடுத்து சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க எனக்கு பின்னால் நபி வரமாட்டார்னு சொன்னாங்கன்னா சொல்லுவோம், சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? தீர்ப்பை விளங்கப்படுத்துறதுல பிரச்சனை உண்டாகல, யூதர்களை பின்பற்றுவீர்கள் ஒரு வசனம் சொல்றாங்க பாருங்க, அந்த அடையாளம் தான் பிரச்சனை ஆகுது. எனவே இந்த அடையாளம் போடுறது இருக்குதே, இது கொஞ்சம் நம்ம மிக பேணுதல் காட்ட வேண்டிய ஒரு விஷயம். சில விஷயங்களை நம்ம கண்டோம் என்றாலும் சில விஷயங்களை நம்ம மிக கூர்ந்து ஆய்வு செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, அது பேசப்படக்கூடாது. இது நாங்கள் ஏனைய சமுதாயங்களிலிருந்து எடுத்து பார்க்கணும். இஸ்லாத்துக்கு அதாவது நம்ம வழிதவறிய சமுதாயம் என்று யாரை பேசுகிறோமோ அவர்களுடைய சமுதாயம், காதியானிகள், ஷியாக்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் அவதானத்தில் என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். இது நான் சொன்னதற்கான காரணம் தவசு, இந்த விசாலத்தன்மை தீர்ப்பில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மிகவும் போகக்கூடாது. எது அழகு தெரியுமா, எது பேணுதல் தெரியுமா, மிக பேணுதல் எது என்று சொன்னால், ஒரு விஷயம் மார்க்கத்தில் குஃபுர் என்று உங்களுக்கு தெளிவாகுதா, இது குஃபுர். மார்க்கத்தில் வழிகேடு என்று தெளிவாகுதா, இது தலாலத், இது வழிகேடு. இது பிதாத் என்று தெளிவாகுதா, இது பிதாத். இது பாவம் என்று தெளிவாகுதா, இது பாவம். இப்படி நீங்கள் சொல்லி பாருங்க, இதில் என்னது பிரச்சனைகள் குறைவு, தெளிவடையக்கூடிய வேகமும் என்னது அதிகம், தெளிவடையக்கூடிய வேகமும் அதிகம். அவைகளெல்லாம் நம்ம விளங்கப்படுத்தாம அல்லது அவைகளை பற்றிய கவனத்தை குறைத்து பெயர்களால் விமர்சிக்க ஆரம்பிச்சோம் இன்றைய சூழல்ல, அது என்ன செய்யும், நிறைய பாதிப்புகளை என்ன செய்யும், ரியாக்ஷன்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்கள் ஆழ் மனதிலே பதிய வைத்துக்க வேண்டிய ஒரு அம்சம். இதோடு சேர்த்து எதை ஞாபகம் வச்சுக்கணும், விமர்சனங்கள், வரலாற்று விமர்சனங்கள். இமாம் ஷாஃபி தொடக்கம் சவுதி அரேபியா வரைக்கும் சொல்லப்பட்ட, யார் யாருக்கு சொல்லப்பட்டது என்கின்ற அந்த விஷயத்தை என்னது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த அடிப்படையோடு நான் இந்த ஹவாரிஜர் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை இந்த இடத்துல என்ன செய்கிறேன், செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த எங்கள் மிக முக்கியமான ஒரு அம்சம் ஹவாரிஜிகளை பற்றி இமாம் இப்னு தைமியா சொல்கிறார். நான் வரலாற்று ரீதியாக நிறைய பேச விரும்பலை, முக்கியமான சில அதாவது கோடிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஹவாரிஜிகளை பற்றி இமாம் இப்னு தைமியா சொல்கிறார், அவர்கள்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரிவுகளிலேயே பொய்கள் குறைந்த பிரிவு. என்ன பிரிவு? பொய்கள் குறைந்த பிரிவு. இன்றைக்கு நம்ம இந்த ஹவாரிஜன் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பொய்யில் உச்சகட்டத்தில் உள்ள பிரிவு. எப்படி? பொய்யில் உச்சகட்டத்தில் உள்ள பிரிவுகள். அப்போ இப்போ நினச்சி பாருங்கள் ஒப்பீட்டை, மாம் இப்னு தைமியா என்ன சொல்கிறார் தெரியுமா, அதாவது பொய்கள் அதிகமான உள்ள பொய்கள் தான் பொய்யை வந்து மார்க்கமாக்கின பிரிவு. அது பொய்யை மார்க்கமாக்கிய பிரிவு ஷியா. அவங்க என்ன சொன்னா தக்கையா, தக்கையா அப்படின்ற மறைக்கிறது, இதை தீனாக்கி நாங்கள் சொன்னோம். தக்கையா என்பது அவங்களுடைய கொள்கையில் உண்டு, தைரியமாக பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லிட்டு அது தீன். ஆனால் பொய்யால் மிக குறைந்த பிரிவு அது ஹவாரிஜிகள். அப்போ அன்றைய ஹவாரிஜிகளுக்கு அது சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அன்றைய இஸ்லாமிய பிரிவுகள்னு நீங்கள் எந்த பிரிவை எடுத்தாலும் அவர்கள்ட்ட அந்த இல்முடைய அணுகுமுறை காரணமாக வழிகேடு ஏற்பட்டதே தவிர நோக்கங்கள் அடிப்படையில் அவர்கள்ட்ட என்ன செய்யலை, பெரும்பாலும் அவர்கள்ட்ட பெரும்பாலும் இஸ்லாமிய நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் என்ன செய்யலை, இருக்கலை. வேறு இஸ்லாமிய நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் அவர்கள்ட்ட இருக்கவில்லை. ஆனால் வழிகேடு என்பது எப்படி வந்ததுன்னு சொன்னால் இல்முடைய அணுகுமுறையுடைய ஏற்பட்ட தவறு காரணமாக. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, ஆள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், மிக குறைவான பொய்யுள்ள சமுதாயமாக யார் இருந்தார்கள், ஹவாரிஜிகள் இருந்தார்கள். இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், இது ஒரு சிபத் நீங்கள் கோடிட்டு விளங்க வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன். இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு ஆட்சி முதன் முதலாக துவங்கப்பட்டது யாரால, இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் இன்னொரு ஆட்சி டோட்டலாக இஸ்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வழிகட்ட பிரிவு ஆட்சிக்கு வருதுன்னா முதலாவது வந்த பிரிவு எது, ஹவாரிஜிகள். ஆட்சியை பிடிச்ச பிரிவு எது, ஹவாரிஜிகள் தான் முதன் முதலாக ஆட்சி என்கின்ற ஒரு பகுதியை உருவாக்கினான். அலி ரதியல்லாஹு அவர்கள் இருக்க ஒரு பிரதேசத்தில் ஆட்சியை அறிவித்து ஹலீஃபாவாக அவர்களை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து இஸ்லாமியத்தை நம்ம செய்கிறோம் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு முறையை உண்டாக்கி அமீர் அறிவித்து மற்றவங்கள்லாம் முருத்தத்தின் ஃபத்வா கொடுத்து கிடைச்சவனெல்லாம் கொண்ட முதல் வேலை என்ன செஞ்சாங்க, இந்த ஹவாரிஜிகள் செஞ்சாங்க. கிடைத்தவர்களெல்லாம் கொன்ற இந்த வேலை செஞ்சாங்க. அப்போ அவர்களுடைய பிரதானமான ஹவாரிஜிகள் சொல்லக்கூடிய முதல் பிரதானமான அம்சம் எது தெரியுமா, ஹவாரிஜிகளுடைய முதல் பிரதானமான இலக்கு எதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் சின்ன பிரச்சனைகளிலும் காஃபிர் தீர்ப்பு வழங்குவார்கள். எப்படி, எந்த பிரச்சனை அவங்க முதலாவது என்ன வெளியே வரும், தக்ஃபீர். உடனே குஃப்ரியத் என்ற அந்த லாகிரத் அவங்கள்ட்ட இருக்கும், தீர்ப்பு வேகமாக இருத்தல், தீர்ப்பு வேகமாக இருத்தல் ஹவாரிஜிகளுடைய பண்புகளில் ஒன்றாக என்ன செய்யும் இருக்கும். யார முதலாவது தீர்ப்பு வச்சாங்க? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அமீருல் முஃமினீன் அல்ல, முதல் தீர்ப்பு யாருக்கு? அலி ரதியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீன் அல்ல, அங்கே முஆவியாவுக்கு. இந்த ஆளும் தான் அமீருல் முஃமினீன் அல்ல. முடிச்சு முதலாவது அவர்களுடைய பிரச்சனை சொன்னால், காஃபிர் தீர்ப்பு யாருக்கு வழங்கினாங்க? நபித்தோழர்களுக்கு. இங்களை பார்த்தா பேணுதல், இங்களை பார்த்தா தீர்ப்பு என்ன? காஃபிர்கள் என்ற தீர்ப்பு வழங்கினாங்க. இப்ப தீர்ப்பு வழங்குற வேகம் இருந்தாலே ஹவாரிஜிகளான்னு கேட்டால் இல்லை. தீர்ப்பு வழங்குற வேகம் இருந்தாலே ஹவாரி இல்லை. அந்த தீர்ப்பு வழங்குற வேகம் எதை பாதிச்சது தெரியுமா? எந்த இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராகவும் கிளம்பக்கூடிய தன்மை என்ன செஞ்சது? அவர்கள்ட்ட உருவாக்கியது. ஏ ஆட்சியாளர் தவறு செஞ்சிட்டாரா? இவர் சரி வர காஃபிர். இவர் என்னது? காஃபிர், முர்தத். காஃபிராக என்ன செஞ்சு வேணும்? ஆட்சிக்கு எதிராக கிளம்பலாமா இல்லையா? ஆட்சியாளர் காஃபிராக இருந்தால் ஆட்சிக்கு எதிராக என்ன செய்யலாம்? கிளம்பலாம். அதனால தான் அவர்களுக்கு என்ன பெயர்? ஹுருஜ், ஹவாரிஜ். எப்பயும் ஆட்சியை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? வெளியாகி விடுவார்கள். எதை விட்டு வெளியாகுவார்கள்? ஆட்சியை விட்டு வெளியாகி விடுவார்கள். எந்த ஆட்சியில நிக்க மாட்டாங்க. அந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரு தவறு காணுவாங்க, அந்த தவறை பெருசாக்கி இஸ்லாத்திரி அடிப்படையில் குஃபர் என்று சொல்லுவாங்க, காஃபிர் என்றுவாங்க. அவர்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க? கிளம்புவார்கள். இவர்களுடைய இந்த தன்மை பெரும்பாவம் செய்தாலும் அவருக்கு என்ன தீர்ப்பு? காஃபிர். ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சிட்டாரு, அவர் என்ன? நிரந்தர நரகவாதி, காஃபிர். ஒருத்தர் களவு எடுத்துட்டாரு, கையை வெட்டி நிரந்தர நரகவாதி தான் அவர், நிரந்தர நரகவாதி. இப்படி குஃபர் தீர்ப்பு என்ன செய்வார்கள்? வழங்குவார்கள். குஃபர் தீர்ப்பு வழங்கினா அது அவங்களோட முடிஞ்சிடும். ஆனா ஆட்சியாளருக்கு என்ன செய்யும்? அது பாதிப்பாக அமையும். எந்த ஆட்சியிலையும் திருப்தி அளிக்க மாட்டார்கள், எந்த ஆட்சியிலையும் திருப்தியாக இருக்க மாட்டார்கள். இந்த குணம் வந்ததுண்டா? நல்லா புரிஞ்சுங்க. இவங்க கூடி ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்களே, இந்த குணமுடையவர்கள் ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க, என்ன நடக்கும்? அதில் உள்ள 900 பேர் என்ன செய்வான்? திடீர்னு தலைவர் பிழை விட்டார்னுங்களே, ஒரு காஃபிர். அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? அந்த தலைவரை காஃபிராக்கி வெளியே போட்டுருவாங்க. இதன் காரணமாக ஹவாரிஜிகள்லையே எத்தனையோ பிரிவு, அதிலே ஒரு 73 எதுல பிரிவுகள், 73 அல்ல, ஹவாரிஜிகளே ஒரு 73 என்ன செய்வாங்க? இருக்கிற அளவுல பிரிவுகள் உண்டாயிச்சு. எதன் காரணமாக உண்டாயிச்சு? இந்த குணம். இந்த குணத்தால என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்களுக்குள்ள அவர்களை என்ன செஞ்சு கொள்வாங்க? துண்டா அடிக்கொள்வார்கள். அதனாலதான் ஒரு பொதுவான ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. வழிதவறிய இயக்கங்கள் அழிவு எதனால தெரியுமா? அந்த இயக்கங்களால தான். வழிதவறி இயக்கங்களுக்கு அழிவு எது? அதே இயக்கங்களால தான். எந்த விஷயத்தை வச்சு வழிதவறினார்களோ அந்த விஷயத்தை வச்சு அவர்கள் உடைவார்கள், 4-5 துண்டுகளாக என்ன செய்வார்கள்? உடைவார்கள். ஏன்னா நேர்மையான பாதையை விட்டு சறுக்கின காரணம் அது. இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது நுக்தா என்ன தெரியுமா? காஃபிர்கள், காஃபிர் தீர்ப்பு வழங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். மூன்றாவது என்னன்னு சொன்னா, அதன் அடிப்படையில் குருஜ், எந்த இஸ்லாமிய ஆட்சியை விட்டு அவர்கள் என்ன செய்வாங்க? வெளிக்கிழமை கண்டு தான் செல்வார்கள். எதுலையும் திருப்தியாக இருக்க மாட்டாங்க, எதுலையும் திருப்தியாக இருக்க மாட்டார்கள். இப்போ எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது இமாம் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதாவது ஒரு செய்தி வருது, ஹப்பாப் பின் அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனை என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டுட்டாங்க ஹவாரிஜிகள், முர்தத் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க அந்த பகுதியால் போறார், கொண்டு அநியாயம் செஞ்சிட்டாங்க மனைவிக்கும். இந்த செய்தி வந்தோன்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுக்கு பின்னால் என்ன, இஹ்வானுனா பகவ் அலைனா, இவர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து போவதற்கு முன்னால் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பேச்சுக்கு அனுப்புறாரு. இப்னு அப்பாஸ் வந்து, நான் பேசிட்டு வரேன், நான் போய் பேசிவிட்டு வருகிறேன். இப்னு அப்பாஸ்லாம் பேச போகிறாங்க. பேச போன நேரத்தில் நீங்கள் பாருங்கள், அவங்க ஒரு 3 குற்றச்சாட்டு வச்சாங்க. அதில் பிரதானமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை அமீருல் மூமினு சொல்ல வேணாண்டார், அமீருல் மூமினுன்னு சொல்ல வேணாண்டார். ஏன்? பிரச்சனை ஆகிற காலமே, முஆவியாவா அலி ரதியல்லாஹு பிரச்சனை ஆகிற காலம், சொல்ல வேணாண்டார். அமீருல் முஃமினீன் இவர் சொல்லலேண்டா, இவர் அமீருல் காஃபிரின் தானேன்ட்டான். இப்படித்தான் அந்த ஆய்வு இருக்கும். அவங்களோட ஆய்வுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், முடிவு ஆக மோசமாக இருக்கும். இவங்க யாராம்? அமீருல் காஃபிரின். எனதுக்கு அமீருல் முஃமினீன் சொல்ல வேணாண்டார் அப்படின்றான். அப்போ இப்னு அப்பாஸ் விளங்கப்படுத்தினார், வேற என்ன பிரச்சனை இது உங்கள்கிட்டன்னு கேட்டான். அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பளிக்க வேண்டிய இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? ரெண்டு பேர் அபு மூசா லஷ்கர் இந்த பக்கத்துல இருந்தும் அந்த பக்கத்துல இருந்து அம்ரிபுல் ஆசையும் தீர்ப்பா வச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. முஆவியா எல்லாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு, எப்படி நீங்க குர்ஆன் சுன்னா இருக்க என்ன பேசி? குர்ஆன் சுன்னா இருக்க அம்ரு இப்னு அஸையும் அபு மூஸா அஸ்ஹரியும் தீர்ப்பு கெடுக்கலாம். இது ரெண்டா கேள்வி. இது ரெண்டு இப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டு மூணு வச்சாங்க. அதில் முக்கிய முக்கியமான மூணு குற்றச்சாட்டு. இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன எடுத்து பார்க்கணும்னு சொன்னால், இந்த குற்றச்சாட்டு வச்ச உடனேயே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, அதை விளங்கப்படுத்துகிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி விளக்கம்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் லெட்டர் எழுதினாங்க. அதில் முஹம்மத் ரசூலுல்லா அப்படின்னு வார்த்தை எழுதுகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் ரசூலாக இருந்தால் நாங்கள் உங்களோட யுத்தம் செய்யணும், ரசூலாங்களாம் அழிங்கன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த வார்த்தையை அழித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ன வார்த்தையை எடுத்ததுக்காக வேண்டி, அவன் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையான்னு இப்னு அப்பாஸ் தான் கேட்டான். சரியான விளக்கம், சரியான விளக்கம் என்று அந்த ஹவாரிஜிகள் சொன்னாங்க. இன்றைக்கு நீங்கள் எங்கேயாவது இப்படி சரியான விளக்கம் சொல்லுவாங்களா? ஒரு வசம் தான் பெரிய வாதமெல்லாம் வாதிக்கல, அவர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கயே. ஹவாரிஜிகள் தான் பொய் பேசியவர்களையே பிரிவுகள்லையே பொய் பேசுறதுல குறைவாக இருந்தாங்க. எதன் காரணமாக? இஹ்லாஸ் நிறைய இருந்தது, இல்மில் என்ன செஞ்சது குறைபாடு இருந்தது, நேர்மை இருந்ததுனால உடனே என்ன செஞ்சாங்க, இது சரியான பதில் ஏற்றுக்கண்டாச்சு. அடுத்தது எப்படி தீர்ப்பு நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி செய்யலாம்னு கேட்டாரே, அதுக்கு அவர் என்ன சொன்னால், அல்லாஹு தாலா சொல்கிறான், இப்னு அப்பாஸ் தான் குர்ஆன் அறிவு கொண்டவர், அல்லாஹு தாலா சொல்கிறான் குடும்ப பிரச்சனை வந்தால் இறுதி தீர்வை என்ன சொல்கிறான், அந்த குடும்பத்திலேருந்து ஒருவரையும் இந்த குடும்பத்திலேருந்து ஒருவரையும் எடுத்து அவர்கள் சொல்கிற தீர்ப்பின்படி என்ன செய்யுங்க, செயல்படுங்கன்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான். இரண்டு குடும்ப பிரச்சனை பெருசா, இரண்டு சமூக பிரச்சனை பெருசான்னு கேட்டார். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நியாயமான விஷயம்தான், நீங்கள் சொல்கிறது என்னது நியாயந்தான் அப்படி என்று சொல்லி அதிலே வந்தாங்க. இப்னு அப்பாஸ் நான் பேசிய இந்த மாதிரி ரெண்டு மூணு விளக்கங்களுக்கு பின்னால் 1000+ பேர் அதுலேருந்து வெளியே வந்தாங்க. எத்தனை பேர்? ஒத்தரை காண முடியாது, விளக்கிட்டா 1000+ பேர் என்ன செய்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதுக்கு பின்னால் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, யுத்தம் செய்கிறாங்க, அவங்கள முடித்தாங்க. அவங்கள எல்லோரும் என்ன செய்தாங்க, முடித்தார் ஒரு சிலரை தவிர. இப்போ இந்த பகுதி நீங்கள் என்ன என்ன நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த மாதிரி அம்சத்தில் ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மெயின் பிரச்சனை ஆட்சியாளர்களை இலக்காக வைத்து என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அந்த இயல்புக்கான காரணம் வேறு. அந்த இயல்புக்கான காரணம் என்ன? தக்ஃபீர், காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த வேகம் என்ன செய்யும், லாஹிரத்து வந்து அதுக்கு சொல்லுவாங்க, லாஹிரத்து தக்ஃபீர், அது வேகமாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஹவாரிஜிகள் சம்பந்தமாக நம்ம யாருக்காவது நம்ம தீர்ப்பு சொல்றதாக இருந்தால், ஹவாரிஜி ஒட்டுமொத்த ஹவாரிஜிகளுடைய ஒரு பண்பு இருக்கிறது என்று சொல்லலாம். ஹவாரிஜிகளுடைய ஒரு பண்பு இவர்கள்ட்ட என்ன செய்யுது இருக்குது. மூத்தசிலாக்களுடைய ஒரு பண்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அஷரியாக்களோட ஒரு பண்பு இருக்கிறது. இது வேறு சிபத்து இருந்தால் சிபத்துன்னு சொல்லலாம். ஆனால் ஹவாரிஜிகள் இவர்கள் தான் அப்படின்ற ஒரு பிரிவினரை நம்ம குறித்து யாரையாவது நம்ம சொல்வதாக இருந்தால், அவர்கள்ட்ட நான் சொன்ன இந்த ரெண்டு மிக்ஸாக என்ன செய்யணும், மிக முக்கியமாக இருக்கணும். எது? காஃபிர் என்று சொல்லக்கூடிய தன்மை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வேகமாக ஆதாரம் இல்லாமல் மிக வேகமாக முந்தக்கூடிய தன்மை. இரண்டாவது என்ன? ஆட்சி விஷயத்தில் என்ன செய்யணும், அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளம்பக்கூடிய தன்மை அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த கருத்து அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இலங்கையில் வந்து ஏத்தாலை அப்படின்னு ஒன்று, அங்கே வந்து ஜமாத்துல் முஸ்லிமீன் முஸ்லீம் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இந்தியாவில் என்ன செய்யுது இருக்குது. பிறப்பிடம் எகிப்து, கொப்பி அடித்த இடம் பாகிஸ்தான். பிறப்பிடம் என்னது, அதாவது எகிப்து, கொப்பி அடித்த இடம் வந்து பாகிஸ்தான். ஜமாத்துல் தக்ஃபீர் வல் ஹிஜ்ரா விளங்கிட்டா, இந்த ஜமாத்துல் ஹிஜ்ரான்னு அவர்கள் சொல்லுவாங்க, ஆனால் ஜமாத்துல் தக்ஃபீர் தான் அது. என்ன என்று சொன்னால், இவர்கள் இரண்டு விஷயம் வேகமாக செய்வாங்க. ஒன்று, மற்றவர்களை காஃபிர் என்று சொல்றது என்ன செய்வாங்க, வேகமாக செய்வாங்க. அவங்களுடைய எல்லை எந்த அளவுக்கு காஃபிர் என்று சொல்றதுல போச்சண்டா, மண் அத்தா அணி ஃபகது அத்தா அல்லா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் யாரை வழிபட்டார், அல்லாஹுக்கு வழிபட்டார். வமன் அத்தா அல் அமீர ஃபகது அத்தா அணி, யார் அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார். அதே போல் ரசூலுல்லாஹ் மாறி சொல்றாங்க, எனக்கு யார் வழி எனக்கு மாறு செய்தார், அவர் அல்லாஹுக்கு மாறு செய்தார். யார் அமீருக்கு மாறு செய்தாரோ அவர் எனக்கு மாறு செய்தார். மண் ஃபாரக்கல் ஜமாஅத கைத ஷிபிரின் ஃபக்கத் ஹலா ரிபக்கத்தல் இஸ்லாமி மின் உனக்கு, யார் அமீரை விட்டு ஒரு சான் வெளியே போறாரோ அவர் இஸ்லாத்துடைய அந்த களத்தில் இருக்கிற பட்டி என்ன செஞ்சிட்டாரு, கீழே வச்சுட்டாரு. ஒரு மாட்டுக்குடி ஒரு பட்டி போட்டிருவீங்களே, அதை எடுத்து என்ன செஞ்சாரு, கலட்டி விட்டார், வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறான், அந்த ஜமாத்துல் முஸ்லீமுடைய தலைவர் இடத்துல, ஜமாத்து தக்ஃபீர், நீங்க வந்து இந்த லைட்டை போடுங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு கட்டுப்பட்ட பையத்தை செய்த ஒருவர் நான் போட மாட்டேன் அப்படி என்று சொன்னால் என்ன நிலைமை? அவர் காபிர் அப்படின்னா என்ன? அவர் காபிர். என்ன ஆதாரம்? வமன் அசானி, வமன் அசல் அமீர், யார் எனது அமீருக்கு வழி எனது மாறுபடுகிறாரோ அவர் எனக்கு மாறுபட்டார். யார் எனக்கு மாறுபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறுபட்டார். அதோடு சேர்த்து இந்த ஜமாத்தை விட்டு யார் ஒரு சான் வெளியே போனாரோ அவர் இஸ்லாத்துடைய பட்டி என்ன செஞ்சாரு, களத்தை விட்டு வெளியே போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னார். சுபஹானல்லாஹ். எவ்வளோ லைட் ஓபன்னா லைட்டை போடுங்கன்னு போடலாட்டி காபிராய் பித்துருவார். இவ்வளவு இது வந்து சாதாரண இடத்துல பேசினது இல்லை, பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் அப்படி கேட்டோன்னு என்ன செய்தார்கள், பேசினார்கள். அப்போ இந்த தக்வீருடைய குணம் எங்களுக்கு நகைச்சுவை போல இருக்குது, ஆனால் அவர்களுக்கு ஏற்படுத்தின விளைவு சாதாரண விளைவு அல்ல, பெரிய ஒரு நிலைமைக்கு அவர்களை கொண்டு போச்சு. நாட்டுடைய தேசிய அடையாள அட்டை எடுக்கலை, அதுபோல் எந்த பிறப்பு பதிவெல்லாம் செய்கிறதில்லை, திருமண பதிவு செய்வது கிடையாது, பாஸ்போர்ட்டு போகிற கள்ள தொழில போய் சேர்றது, பாஸ்போர்ட் கூடாது. இப்படியெல்லாம் செஞ்சு கனிமத்தாம் என்று சொல்லி காவிர்களுடைய தோட்டம் என்ற ஒரு தோட்டத்துக்குள்ளே புகுந்து அடி வாங்கி கடைசியில் எங்கே போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் நாலாம் அடி கூட போயிட்டான். விசாரணை, விசாரணையில் சுபஹானல் அவங்க பட்ட அதாவது என்ன கவர்மெண்ட் என்ன நினைக்கும், இது வந்து என்னது தனி ஒரு என்னமோ வேறொரு சப்ஜெக்ட் நினைக்கும். கடைசியில் பெரும் கொடுமைகள் அவர்களுக்கு என்ன செய்தது, இழைக்கப்பட்டது. கொடுமை என்ற அவங்க தண்டனை நினைச்சு செய்கிறாங்க, அதை செஞ்சாங்க. இது எந்த எந்த சிந்தனையில் விளைஞ்சது? ஹதீஸ்களை தவறாக புரிந்து எங்க கொண்டு போய் நிறுத்தியது? தக்ஃபீர், காஃபிர் என்று சொல்லி அதே நேரத்தில் ஆட்சி ஆட்சி சிந்தனை போக்கு என்ன செஞ்சது, அதுல வந்தது. இந்த ரெண்டும் கலந்தால் இது வரலாற்றில் எங்க இடம்பெற்றாலும் அவர்கள் ஹவாரிஜி தன்மையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹவாரிஜிகள், அவர்கள் ஹவாரிஜிகள் தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டும் இல்லாமல் ஆங்காங்கே பிரிஞ்சு ஒரு சிபத்து வந்ததுன்னு வைங்க, ஆங்காங்கே பிரிஞ்சு ஒரு சிபத்து வந்ததுன்னு வைங்க, இவர்கள் ஹவாரிஜிகள் என்ற தீர்ப்பு நம்ம என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே சொல்ல முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹவாரிஜ் என்பது ஹரஜு அலல் ஹுக்காம், இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பக்கூடிய தன்மை. தக்ஃபீர், அதாவது காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையோடு சேர்த்து. அதனால தான் நீங்கள் இன்றைக்கு என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், தாயிஷ், ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பை உடனே ஹவாரிஜ் என்று ஏன் தீர்ப்பு வழங்கப்பட்டது? இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோராலையும் ஏன் தீர்ப்பு, அந்த பண்பு அவசரமாக என்ன செஞ்சது அதில் விளங்கிச்சு, அந்த பண்பு என்ன செஞ்சது அவசரமாக விளங்கிச்சு. எப்படி விளங்கிச்சு? எல்லா இஸ்லாமிய ஆட்சிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் ஆட்சி செய்கிறதோ அல்லது முஸ்லீம்கள் ஆட்சி செய்கிறார்களோ எல்லாத்துக்கும் எதிராக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். இரண்டாவது, தங்களுக்கு பையத்து செய்ய மறுத்தவர்கள் எல்லோரும் காஃபிர்கள் என்று தீர்ப்பு கொடுத்தார், காஃபிர்கள் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த ரெண்டும் காரணமாகத்தான். இதை நம்ம எங்கேயாவது சொன்னால் அதுக்கு திருப்பி என்ன விமர்சனம் வருது தெரியுமா, இவங்கெல்லாம் சிஎன்என் பிபிசி இதில் பார்த்துட்டு பேசுகிறாங்கன்ட்டு. அப்போ இவங்கெல்லாம் ஏன் என்ன பார்க்குறாங்க, வேறு எதை பார்த்துட்டு இவங்க பேசுகிறாங்க, இவர்களுக்கான தனி மீடியா இருக்குதோ, இவர்களுக்கான தனி இதை வச்சு பார்த்துட்டுக்கிறாங்களோ, சும்மா பேசுகிறது. அந்த நீங்கள் பார்க்குற அந்த மீடியாவெல்லாம் கொண்டு வைங்க, நீங்கள் எந்த மீடியாவை பார்த்து ரிசர்ச் பண்ணுறீங்க, எந்த மீடியாவை பார்த்து பேர் ஆய்வு செய்கிறீங்க, எந்த மீடியாவை பார்த்து பெருசாக தொகுக்கிறீங்க அப்படின்னு கொண்டு முன்னால் வச்சு பேச மாட்டாங்க. இங்கே வாங்க இருங்க பேசுவோம்டா, ஒரு நாள் வரமாட்டாங்க, அங்கேயும் பிபிசி தான் வெளியாகும், வேறொன்று வெளியாகிறதுக்கெல்லாம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, உண்மை ஒரு வழிகட்ட பிரிவை பற்றி பொய்யான செய்திகளும் பரத்தப்பட வாய்ப்பு உண்டு, மாற்று கருத்து இல்லை, அதை நாங்களும் சொல்கிறோம். இது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டதுன்றாங்க பொய், என அது பொய், நம்ம அழகாக நிரூபிக்கலாம் அது பொய். ஆனால் இவர்களை பற்றி நம்ம பேசுகின்ற நேரத்தில் வந்து அப்படியெல்லாம் இல்லை, இது புனித ஆட்சி நடக்கிறது அப்படின்ற மாதிரி யாராவது பேசுகிறாங்களே, அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். இவர்கள் வந்து ஹவாரிஜிகளின் தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்குரிய வரலாற்று பின்னணி நம்ம வழங்கிக்கிறோம். இரண்டே இரண்டு ரீசன் தான் சிம்பிளாக சொன்னதுக்கான காரணம், அவர்களுடைய கையால் வெட்டப்படுகின்றவர்கள்லாம் முஸ்லீம்கள், அவருடைய கையால் வெட்டப்படுறவங்களாம் முஸ்லீம்கள். எப்படி சிரியாவுடைய புரட்சி வளர்ந்து கொண்டு போகுது, சிரியாவுடைய புரட்சி வளர்ந்து கொண்டு போகுது, வளர்ந்து கொண்ட புரட்சியை முஸ்லீம்களாலே அடக்கணும்னா என்ன வழி, ஹவாரிஜி கொள்கை தான் அழகான வழி, அதுதான். அது திறந்து விடப்பட்டவுடனேயே இன்றைக்கு முஸ்லீம்களை முஸ்லீம்கள் போடுகின்ற இடத்துக்கு என்ன செஞ்சுக்குது, இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏண்டா ஹலீஃபா, ஹலீஃபாவுக்கு எதிராக என்ன, அதாவது தௌலத்து, அது இந்த தாயிஷ் என்று சொல்றேன்னா, தௌலத்துல் இஸ்லாம் ஃபில் இராக், என்னது அதாவது அல் ஹிலாபத்துல் இஸ்லாமிய ஃபில் இராக், அது போல அதாவது ஃபிஷாம் தாயிஷ், சிரியாவிலும் ஈராக்கிலும். பண்புள்ள சகோதரர்களே, இது வந்துட்டு இந்த மாதிரி அமைப்பு வந்தால் அவர்கள் ஹவாரிஜ் கொள்கையோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதில் என்னது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டு விஷயம், காஃபிர் என்று சொல்லக்கூடிய தன்மை, அதில் வேகம், இரண்டாவது என்ன, இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக அது இருத்தல், ஆளக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக அது இருத்தல். இது இஸ்லாமிய ஆட்சியா இல்லையா, அதில் எந்த அளவுக்கு இருக்குது, அது இரண்டாவது அம்சம். உஸ்மானிய கலாபத்தையும் எல்லாரும் இஸ்லாமிய ஆட்சியானு சொல்லிக் கொண்டிருந்தோம், 800 வருஷம் இந்தியாவில் ஆளப்பட்ட ஆட்சியையும் என்ன செஞ்சோம், இஸ்லாமிய ஆட்சியானு சொல்லிக் கொண்டிருந்தோம். அதையெல்லாம் பல பாரம்பரிய இஸ்லாமிய ஆட்சி என்றெல்லாம் சொன்னமா இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ நடக்கிற இஸ்லாமிய ஆட்சியான ஆய்வு செய்யக்கூடாது. முதலாவது எதனா சொல்லணும், உஸ்மானிய கலாபத் இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொல்லு முதலாவது. அதுபோல 800 வருஷம் ஆண்ட இஸ்லாமிய ஆட்சி ஒரு இஸ்லாமிய அல்லது அது பொய் குஃபுரான ஆட்சி என்று சொல்லு. 1924 வீழ்ந்தேன்னு சொல்லாத, 1924 இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தேன்னு சொல்லாமல் அதுக்கு முந்தையே வீழ்ந்துட்டேன்னு சொல்லு. எப்போ என்ன சொல்லிக்கொள்வோம், 1924 இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தது, அப்படி எப்போ ஆட்சி நல்லா இருந்தது, கபரு கட்டி வணங்கி உட்காமு அப்படியே அந்த எல்லாரையும் ஆர்வம் ஓட்டிக்கிட்டு இருந்த ஆட்சி. ஆனாலும் ஏன் சொல்கிறோம், இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள், முஸ்லீம் உணர்வு அங்கே என்ன செஞ்சது இருந்தது, இஸ்லாமிய உணர்வு அங்கே இருந்தது, அதனால தான் இஸ்லாமிய ஆட்சி என்னதை சொல்கிறோம் பொதுப்படையாக பார்த்து. அப்படி என்ற அந்த அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம ஏன் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை இது ஒரு தவறான போது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களோடு சேர்ந்து முஸ்லீம் சமுதாயத்தில் கரிசனையோடு வாழக்கூடிய ஒரு ஆட்சிக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் குஃப்ரியத் பட்டம் கொடுத்து, அவர்களுக்கு எல்லோருக்கும் குஃபுர் பட்டம் கொடுத்து, அந்த நாடுகளில் குண்டு வெடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்து, பள்ளிகள் தோறும் முஸ்லீம்களுடைய பெயரால், இங்கே கன்ஃபார்மாக ஒரு இந்து குண்டு வைக்கல அப்படித்தானே, அது யாருக்கு சந்தேகம் இல்லையே, ஒரு குற்றச்சாட்டு கூட வரல, கன்ஃபார்மாக வேறு யாரும் வைக்கல, யார் வச்சது, யார் வச்சாலும் யார் வச்சது, முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே தான், யார் வைத்தாலும் யார் வைத்தது, முஸ்லீம் சமுதாய வட்டத்துக்குள்ள வச்சது. எதனால் ஏற்பட்டுச்சு, ஹவாரிஜ் கொள்கையும் குருஜியத்துக்குள் யார் வைத்தாலும் வைத்துக் கொள்வோம். புதுசாக ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிக்கிறேன், தத்துவ ஆய்வு, ஷியாக்கள் வந்து சண்டையை முட்டுவதற்காக குண்டு வைத்திருக்கிறார்களாம். இது எவனாவது தன் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய பள்ளியில் போய் குண்டு வச்சு சண்டை விட்டுவானா, 300 பேர் 400 பேர் சாகிற அளவுக்கு எல்லாம் பார்த்தா என்னது, எத்தனையோ மக்கள் காயப்படுற அளவுக்கு தன் சமுதாயத்துக்குள்ளே வைப்பானா, வைக்க மாட்டா. இது அடிப்படை, அவரவர்கள் அவர்களுடைய அமைப்பை நினச்சி பார்த்தா சரி, யார் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, பொய்யாக சும்மா என்ன செய்யறது பரத்துறது. ஹவாரிஜ் கொள்கை இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எனது இது ஹவாரிஜ் ஷியாக்களுக்கு எதிராக இல்லை, எந்த இஸ்லாமிய பிரிவுக்கு எதிராகவும் வன்முறை கையாளப்பட்டால் அவர்கள்ட்ட என்ன பண்பு இருக்குது, ஹவாரிஜுடைய பண்பு இருக்குது. எந்த பிரிவாக, காதியானியாக கூட இருக்கலாம், ஒரு நாட்டிலே காதியானி பிரிவு இருக்குதுன்னு வைங்க, அந்த காதியானிக்கு எதிராகவாவது வன்முறை கையாளப்பட்டால் அது என்ன, ஹவாரிஜுகளுடைய பண்புகளை உண்டு. எந்த பிரிவுக்கு எதிராகவும் கருத்திரியான வாதம் இருக்கணும், அதை பற்றி விளக்கப்படுத்தல் இருக்க வேண்டும், ஆனால் எதிரிக்கக்கூடாது, வன்முறை என்ன செய்யக்கூடாது, இருக்க எவ்வளவு பெரிய வழிகட்ட கொள்கையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வழிகட்ட கொள்கையாக இருந்தாலும் வன்முறை பிரயோகிக்கப்படக்கூடாது. யார் வன்முறையை பிரயோகிக்கின்றார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய கொள்கையாக இருந்தாலும் அது பெரிய தியாகமடலாம் பேசிடக்கூடாது. அப்படி பேசினால் அவர்கள் யார், ஹவாரிஜுகளுடைய பண்பு அவர்கள்ட்ட இருக்குது. ஏன், தக்ஃபீர், அவர்களை காஃபிர் என்று சொல்லி அவர்களை உடனடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற வட்டம் இருக்குது. ஆனால் அவர்கள் ஹவாரிஜுகள்னு ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. ஹவாரிஜுகள் எப்போ சொல்லுவோம், இந்த ரெண்டு பண்பு சேர்ந்திருக்கணும். ரெண்டு பண்பு என்ன, காஃபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேகமாக எடுத்ததுக்கெல்லாம் குஃபர் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் என்ன, அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி என்று எது வந்தாலும் அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க, அதில் மைனஸை மட்டும்தான் தேடுவாங்க. அதில் என்ன செய்வார்கள், மைனஸை மட்டும் தேடுவார்கள். சரி, எந்த அளவுக்கு மைனஸ் தேடுவாங்க, அலி ரதி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அலி ரதி அல்லாஹ்வுன் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, முஆவியா ரதி அல்லாஹ்வுன் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவள் வேற யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ சவுதி அரேபியாவோட கலீஃபாவாக யார் இருக்கிறாரு, அலி ரதி அல்லாஹ் இருந்தாங்கன்னு வைங்களேன், ஹவாரிஜிகளோட தீர்ப்பு என்ன, காபிர் தான். அவருடைய தீர்ப்பு என்ன, காபிர்கள் அவர்களுக்கு எதிராக கிளம்பணுன்றது. அப்போ இனி வேறு யாரையும் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அவர்களுடைய ஃபித்னாவாக என்ன செய்யும் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு விஷயம் மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நியர்கள் யூஸ் பண்ணுற இரண்டு மிக முக்கியமான டூல், இரண்டு முக்கியமான பிரிவுகள் யார், ஹவாரிஜிகளும் ஷியாக்களும். அந்நியர்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய இரண்டு மிக முக்கியமான டூல்கள் இவர் தான். அந்த மாதிரி என்ன செய்து அவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்ற அர்த்தம் என்ன, கூப்பிட்டு வச்சு நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக குண்டு வைக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி என்று சொல்கிறதல்ல, அப்படி யாரும் சொல்ல மாட்டான், அப்படி போனால் எந்த முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அதல்ல, எப்படி ஒரு விஷயத்தை தூண்டினால், அப்பாவி மக்களை எப்படி தூண்டி குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களுடைய பள்ளிகள் உடைக்கப்படுதோ, அவங்களுக்கெல்லாம் பள்ளி உடைக்கிற நோக்கம் இருக்குமா, இருக்காது. என்ன கொடுக்கப்படும், நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா தான் புனித குருவானை பாதுகாக்கலாம். அவங்களாம் பைபிள் வச்சுக்கிறான்றாங்க. அவங்கள என்ன வச்சுக்கிறாங்க? பைபிள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ரெண்டு மொழிபெயர்ப்பு வாட்சி காட்டும். அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ தூண்டுதல் எப்படி நடக்கும்? நீங்கள் முஸ்லீம்களை கொல்ல வேண்டும், குர்ஆன் இருந்தால் கொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. வேறு கருத்து உணர்த்தப்பட்டு அது வேறு வழிகாட்டல் காட்டப்பட்டு நடத்தப்படும். இந்த அமைப்பில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக வரலாறு முழுமையாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. வரலாறு முழுமையாக இது உபயோகப்படுத்தப்பட்டது என்பதை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இது மிக முக்கியம். கடைசியாக, இறுதியாக, அதாவது நான் மிக முக்கியமான இரண்டு மூன்று விஷயங்களை, இரண்டு விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். தக்ஃபீர் வேகம், மற்றவர்களை காஃபிர் என்று சொல்லுகின்ற வேகம், அதோடு சேர்ந்து எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி பேரளவில் இருந்தாலும் சரி அதுக்கு எதிராக கிளம்பக்கூடிய மனோநிலை வேகமாக வருகிறதோ அங்கெல்லாம் என்ன செய்யும்? ஹவாரிஜிகள் என்கின்ற அந்த எந்த நிலை இருக்கும். இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பலாம், கிளம்பக்கூடிய சில நிபந்தனைகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அந்த நிபந்தனை லேசான நிபந்தனை கிடையாது, அந்த நிபந்தனை லேசான நிபந்தனை கிடையாது. அந்த மாதிரி கட்டங்களில் தவிர காஃபிர் என்ற தீர்ப்பு கொடுத்து கிளம்பக்கூடிய தன்மை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ உடனே நீங்கள் தீர்ப்பு சொல்ல ரெடி ஆகிக்கணும். அந்த இடத்துல மட்டும் என்ன, இவர்கள் ஹவாரிஜி நிலைமை உள்ளவர்கள். மற்றபடி எந்த இடத்துலாவது குரூஜியத்துடைய தன்மை இருக்கிறது அப்படின்ற தீர்ப்பு தான் எங்கள்கிட்ட இருக்கணுமே ஒழிய வேறு மாதிரி தீர்ப்பு இருக்கக்கூடாது. இறுதியாக, வரலாற்றில் எங்கெல்லாம் இந்த ஹவாரிஜ் என்ற பெயர் தவறாக உபயோகப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், முதல் விஷயம் அவர்களுக்கு எதிராக உபயோகப்படுத்தப்பட்ட முதல் இடம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹுசைன் ரலி அப்படி கொல்லப்பட்டாங்க, என்ன பெயர் கொடுத்து கொல்லப்பட்டார்கள்? ஹவாரிஜிகள். எனவே ஹவாரிஜ் என்ற பெயர் தவறாக உபயோகப்படுத்தப்பட்ட இடம். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு எங்கேயாவது முஆவியா அவங்களை காஃபிர்ன்னு சொன்னாங்களா? இல்லை. அதே போல யசீத், அதுக்கு பின்னால் வந்த யசீதை காஃபிர்ன்னு சொன்னாங்களா? இல்லை. எங்கேயும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு எதிராக என்ன செய்யல, யுத்தத்துக்கு கிளம்பல. அவருக்கு தகுதி இருக்கிறது என்று கூஃபா கிட்ட செஞ்சாரு, அவர் போக எத்தனைச்சாரு, மக்களுடைய பயத்தை எதிர்பார்த்தாரு. ஆனா ஹுசைன் ரலி எந்த நியாயம் வைத்து கொல்லப்பட்டாரு? ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வராரு. எனவே இவர்கள் ஹவாரிஜிகள். ரசூலா என்ன சொன்னாங்க? ஃபக்துலுஹும், நீங்கள் எங்கே கண்டால் அவர்களை கொல்லுங்கள், ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா, அவர்களை கொல்லுவதில் உங்களுக்கு கூலி உண்டு. அதைத்தான் என்ன செஞ்சாங்க ஹுசைன் ரலி அவங்களுக்கு எதிராக என்ன செய்தார்கள், செய்தார்கள். ஆனால் உண்மையில் அவர் என்ன செய்யல, அதற்காக வரல. அப்போ தவறாக உபயோகப்படுத்தப்பட்ட இடம். அப்துல்லா இப்னு சுபைரை கொன்று அவரை சிலுவையில் அறையப்படுறது காரணம் என்ன? ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு மகன், மிகச்சிறந்த மகன்கள் ஒருவர், இஸ்லாமிய ஆட்சி ஹிலாபத் முக்கியமான பகுதியில் அவருடைய கையில் இருந்தும் அவரை சிலுவையில் அறைகிற அளவுக்கு கொண்டு போறதுக்கான காரணம் என்ன? ஹவாரிஜ் என்ற பெயர். ஆனால் உண்மையில் அப்படி இருக்கல, ஹவாரிஜ் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டு அவர் என்ன செய்தார், கொல்லப்பட்டார் என்பது நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, தவறாக உபயோகப்படுத்தப்பட்ட இடம், தவறாக உபயோகப்படுத்தப்பட்ட இடம், ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் சேராமல் இது உபயோகப்படுத்தப்பட்ட அதான் நடக்கும். குஃபுர், தக்ஃபீர், காஃபிர் என்ற வார்த்தை எங்கேயாவது சொல்லப்பட்டது என்று சொன்னால், அதோடு சேர்த்து இந்த ஆட்சிக்கு எதிராக கிளம்புதல் தன்மையும் அவர்கள்ட்ட இருந்தது என்று சொன்னால், அவர்கள் தான் என்ன, ஹவாரிஜி கண்ட தீர்ப்பு வழங்கப்பட வேண்டுமே தவிர, மற்றபடி ஒரு பண்பு அவருடைய குறைந்த பண்பு இருந்தால் இவர்கள் யாரு, அந்த சிஃபத்து என்ன செய்கிறது, பண்பு அவர்களிடத்தில் இருக்கிறது என்று தான் நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜிகள் சம்பந்தமாக சொன்ன செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது சஹிஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வாராரு, கனிமத்து விஷயங்களை ரசூலாங்க பிரித்து கண்டிக்கிறாங்க, வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து கரண்டைக்கு மேலே ட்ரெஸ் உடுத்திக்கிறாரு, நல்லா தாடி வளர்த்திக்கிறாரு, அந்த சூரத்தோடு வாராரு. வரக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களை பார்த்து, இவர் வந்து உங்களிலேயே நான் தான் சிறந்தவர் என்று நினச்சிக்கொண்டு வராரு, நாங்கள் இதுக்குள்ளேயே நான் தான் சிறந்த ஆள் அப்படின்னு நினைத்து கொண்டு வராரு. நாங்கள் வந்த உடனே ரசூலாம் கேட்டாங்க, இதில் ரெண்டு முக முக்கியம், அவர் பேசினோடனே அவர் பொதுவாக நம்ம நினைக்கிறவனுங்க எப்படி, நம்ம தான் இதுக்குள்ளே நல்ல சிறந்த ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறவனுவீங்க. ஒரு ஆள் கேட்குறாரு, நீங்கள் இப்போ எங்களிலேயே சிறந்தவர்னு நினச்சிங்க தானே அப்படின்னு நினச்சா முதலாக என்ன சொல்லுவோம், அப்படி நம்ம நினைப்போமா, அந்த மாதிரி கொஞ்சம் சிந்தனை எனக்கு வருமா அப்படின்ட்டு தான் இந்த பேரை தக்க வச்சுக்கிறது நம்ம சொல்ல பார்ப்போம். இறையச்சத்துடைய குறைபாடு ரெண்டுமே பிள்ளை. அவர்கிட்ட கேட்குறாங்க ரசூலாங்க, நீங்கள் இப்போ வருகின்ற நேரத்தில் இவர்களிலேயே நான் தான் சிறந்தவன் நீங்கள் நினச்சிங்க தானே என்று. ஆமாண்டார், உண்மை சொல்கிறது என்னது அவங்கள்ட்ட இருக்கும். என்ன சொன்னார், ஆம் அப்படின்னு என்ன செய்தார் ரசூலாங்களுக்கு, எல்லாருக்கும் மத்திய ரோஜ் என்ன செய்கிறாங்க, அவர் பகிரங்கமாக சொல்கிறார். சொல்லிவிட்டு முஹம்மத் நீதமாக நடந்துக்கங்க, யாருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ஏ அதில் அதில், நீங்கள் நேர்மையாக பிரிக்கல, கொஞ்சம் பேரை கூட கொடுக்குறீங்க, கொஞ்சம் பேருக்கு என்ன செய்றீங்க, குறைய கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார். சரி, இதே விமர்சனம் தான் அன்சார்கள் உள்ள சிலர் செஞ்சாங்க. ஒரு சில மக்கள் எப்படி சொன்னாங்க, எங்களது வாளிலிருந்து ரத்தம் இன்னும் வடியலை, யுத்தம் நடந்து முடிஞ்சு அது காயலை, முகமது சல்லாவுடைய சில என்ன செய்கிறாங்க, மக்கால் உள்ள மக்களுக்கு நிறைய என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. அவருக்கு ஊருடைய நேசம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. புகார்ல பாக்குறோம். உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்களான்னு கேட்டாங்க. அன்சார்களில் பெரிய மக்கள் சொன்னாங்க, எங்களில் பெரியவங்க யாரும் அப்படி என்ன செய்யல சொல்லல, சில இளைஞர்கள் அப்படி சொன்னார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. நான் ஏன் கூட கொடுக்குறேன் தெரியுமா, நீங்கள் தான் எனது உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய ஆடை. மக்கள் எல்லாம் ஒரு பாதையால போய், நீங்க ஒரு பாதையால போனீங்கன்னா உங்களோட பாதையால தான் நான் என்ன செய்வேன் வருவேன். மக்கள் எல்லாம் ஆடுகளோடும் மாடுகளோடும் கனிமத்துக்களோடும் போக, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவுக்கு போக விரும்பவில்லையான்னு கேட்டாங்க. அதோட என்ன செஞ்சது, அன்சார்களுடைய உள்ளத்திலிருந்து எல்லாமே போனது, கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இந்த மெசேஜ் எங்களுக்கு என்ன சொல்லுது, அன்சார்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்தது, காஃபிர் குஃபர் பேசினாங்களா, அது பேசல, அவங்க ஒரு தவறான கருத்து வந்தது நீங்கிச்சு, இவர்கிட்ட அது இருக்கல. இவர்கிட்ட என்ன இருந்ததா, முகம்மதே நேராக வந்து சொல்றாரு, நீதமா நடக்கல, நீதமா நடந்துக்கங்க. ரசூலாம் கேட்டாங்க, நான் நீதமா நடக்காட்டி இப்போ வேற யார் நீதமா நடப்பாங்கன்னு கேட்டாங்க. வேற யார் நடப்பாங்க, அவர் அட்வைஸ் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட அட்வைஸ் எல்லாம் கேட்குற அளவுக்கு அவர் இல்லை, ஏன்னா அவர் மிகச்சிறந்தவர். அவர் போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரை கொல்றவங்க உங்களை யாராவது இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்போ முதலாவது உமர் ரதியுல்லாஹ் அவங்க எடுக்கிறாங்க வாளை. யார் எடுத்தாரு, ஃபித்னா அவங்களுக்கு மிகவும் எதிரான உமர் ரதியுல்லாஹ் எடுத்துகிட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னாங்க, கொல்லணும் போறாங்க. போனா பள்ளியில் வைக்கிறார். யார், யாரை கொல்லணும் போட்டு போறாரோ அவர் பள்ளியில் வைக்கிறாரு, சுஜூதில் வைக்கிறார், தொழுதுட்டிக்கிறார். கொல்ல வருவாங்கன்னு சுஜூத்தில் வைக்கல, அவர் ஏற்கனவே தொழுதுகிட்ட சுஜூத்தில் வைக்கிறாரு. பார்த்தாரு தொழுகையால எப்படி கொள்றது, வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்போ அலி ரதியுல்லாஹு போறாங்க, அவர் இல்லை அந்த இடத்துல இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அவர்களை கொன்றிருந்தால் அதுதான் இந்த சமுதாயத்துடைய கடைசி ஃபித்னா, இந்த சமுதாயத்துடைய கடைசி ஃபித்னா. அப்படி ஒரு ஃபித்னா இந்த சமுதாயத்தை என்ன செய்யாது, உங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிற ஃபித்னா என்ன செய்யாது, வராது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவரது பரம்பரை, அதாவது இவரது வழித்தோன்றலாக ஒரு சமுதாயம் உருவாகும். இந்த போக்கு என்ன போக்கு, நீதி வழங்குங்க என்று ரசூலுல்லாஹிக்கு சொல்ற போக்கு. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் என்ன செய்யும், உண்டாகும். இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட, அதாவது மக்கள் ஃபித்னாவுடைய காலத்தில் இவர்கள் உருவாகுவார்கள், மக்களுடைய ஃபித்னாவுடைய காலத்தில் இவர்கள் உருவாகுவார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், ஹுததா உல் அஸ்னான் இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள், சுஃபஹா உல் அஹ்லாம் சிந்தனை குறைவுடையவர்களாக இருப்பார்கள், யகூலூன மின் கவுலி ஹைரில் பரியா மக்களிலேயே சிறந்தவர்களுடைய வார்த்தை அவர்கள் பேசுவார்கள், யக்ரவுன் அல் குர்ஆன வலா யுஜாவிசு அன் தராகைஹிம் குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குழியை அவர்களை விட்டு என்ன செய்யாது, தாண்டாது, தஹ்தக்கிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்தி வஸியாமக்கும் மஅ ஸியாமிஹிம் உங்களது நோன்பை உங்களது தொழுகை அவர்களோட தொழுகை நோன்போடு ஒப்பிட்டு கொண்டு நாங்கள்லாம் என்ன தொழுகிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள், அவ்வளோ நீட்டாக என்ன செய்வார்கள், அவருடைய தொழுகை இருக்கும், விவாதத்தெல்லாம் அப்படி அழகாக இருக்கும், என்ன நேர்மை அவருடைய புடிப்பு அதிகமாக இருக்கும், யுஹாரிபூனா அஹ்லல் இஸ்லாம் வயதஊனா அஹ்லல் அவுசான் முஸ்லீம்களோடு போராடுவார்கள், காவிர்களை விட்டு விடுவார்கள், முஸ்லீம்கள் தான் அவருடைய இலக்காக இருக்கும், காவிர்களை விட்டு விடுவார்கள். ஃபஇன் அத்ரக்துமூஹும் ஃபக்துலூஹும் ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா நீங்கள் அவர்களை அடைந்தால் அவர்களை கொன்று விடுங்கள், அவர்களை கொள்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு என்னாங்க. யாருக்கு சொன்னாங்க, இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு, இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு சொல்ல, எல்லாரும் வாழ்த்துருப்போங்கன்னு சொல்லலை, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் சொல்லப்பட்ட. அதனால தான் இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு ஃபித்னா ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பேசுகிறார்கள் நடக்கிறார்கள் என்ற உடனே என்ன செய்வாங்க, கைது செஞ்சிருவாங்க. அதில் உள்நோக்கம் இருக்கும், அது வேறு. ஆனால் இந்த சப்ஜெக்டை வைத்து தான் என்ன செய்யும், இது நடக்கும் என்பதை என்ன செய்வேன், இப்போ ஏண்டா ஆட்சிக்குரிய ஃபித்னா முதல்ல அவங்க தான் என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. நல்லவர்களாகத்தான் இருப்பாங்கட்டாங்க ரசூலுவாங்க, கெட்டவர்களாக இருப்பாங்க ரசூலுவாங்க சொல்லலை, நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, தொழுக நோன்பு எல்லா பக்தியும் அதிகமாக இருக்கும் அவர்கள்ட்ட. ஆனால் விளக்க குறைபாட்டின் காரணமாக இப்படி இருக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் அடிப்படையாக மனதில் எடுத்து, முதலாவது அந்த அடிப்படையை மனதில் எடுத்து, இரண்டாவது ஹவாரிஜிகள் சம்பந்தமான இந்த அறிமுகத்தை நம்ம மனதில் எடுத்து, எப்பொழுதும் எந்த தீர்ப்புகளாக இருந்தாலும் நாங்கள் எங்களது நன்மைகளெல்லாம் சுருட்டி மூடக்கூடிய வேலை தான் தீர்ப்பால் என்ன செய்வோம், அதிகமாக செய்வோம் என்ற அளவுக்கு நமக்கு நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர, தீர்ப்பு விஷயங்களை கவனமாக இருந்து மார்க்கத்தை விளங்கப்படுத்த வேண்டியது, குஃப்ர் இது, இது ஷிர்க்கு, இது தலாலத், இது பிதாத், குர்ஆன் சுன்னால தெளிவாக இருந்தால் அதை பேசக்கூடிய மக்களாகவும், அந்த பண்புகள் முழுமையாக விடுத்து இடம்பெற்றதுன்னு எங்களுக்கு உறுதியாக தெரிகிறதோ அவர்கள் விஷயத்தில் மட்டும் இதை பேசக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு தாலா ஒரு பேணுதல் உள்ள வாழ்க்கையை அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ குலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.